தென்றல் ஏப்ரல் 2013 இதழில் அம்புலி மாமா சங்கர் அவர்களுடன் ஒரு நேர்காணல். சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் மீண்டும் மரத்தின் மீதேறி அங்கு தொங்கும் உடலை கீழே வீழ்த்தினான் என்று தொடங்கும் அம்புலி மாமாவின் விக்ரமாதித்தன் கதைகளை படித்திராத மூத்த தலைமுறையினர் இருக்க மாட்டார்கள். முறுக்கிய மீசை, தோளில் கிடத்திய வேதாளம், உயர்த்தி பிடித்த வாழ், வளைந்த காலனி என்று விக்ரமாதித்தனை நம் கண்முன் ஓவியமாக கொண்டு வந்தவர் கே சி சிவசங்கரன் என்னும் சங்கர். ஜனவரி 1953 மனக்கணக்கு என்ற கதைக்கு அம்புலி மாமாவில் வரைய தொடங்கினார். 1964 மார்ச் முதல் வேதாளம் சொல்லும் கதைகளுக்கு வரைய ஆரம்பித்தார். 60 ஆண்டுகளாக இந்த சிறுவர் இதழுக்கு வரைந்து வரும் சங்கர் அம்புலி மாமா சங்கர் ஆகி போனதில் ஆச்சரியம் என்ன? இன்றைக்கு 89 வயதிலும் அம்புலி மாமா ராமகிருஷ்ண விஜயம், ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பிரசுரங்கள் என்று வரைந்து தள்ளி கொண்டிருக்கிறார். வெயில் அடர்ந்த ஒரு முற்பகல் வேளையில் அவரை சந்தித்தோம். அந்த சந்திப்பில் இருந்து உங்கள் பள்ளி நாட்களில் இருந்தே தொடங்குவோமா? எனக்கு சொந்த ஊர் ஈரோடு, தாராபுரம் அருகே உள்ள காலத்தொழுவூர் கிராமம். ஜூலை 19, 1924 நான் பிறந்தேன். என் தந்தையார் சந்திரசேகர தீட்சித சிவா. நாங்கள் அப்பைய தீட்சிதர் பரம்பரையில் வந்தவர்கள். அப்பா பள்ளிக்கூட வாத்தியார், அங்கேதான் படித்துக் கொண்டிருந்தேன். 1934 சென்னையில் வசித்த நெருங்கிய உறவினர் ஒருவர் திடீரென காலமாகவே அவர்கள் குடும்பத்துக்கு துணையாக இருக்க அப்பா அம்மாவை அனுப்பி வைத்தார். கூடவே நானும் என் தம்பியும் சென்னைக்கு வந்தோம். அப்பா எங்களை சென்னையில் உள்ள ஏதாவது ஒரு பள்ளியில் சேர்த்துவிட சொன்னார். அப்போது கார்ப்பரேஷன் பள்ளிகளில் உடனடியாக சேர்த்துக் கொள்வார்கள், ஃபீஸ் கிடையாது. பிராட்வேயில் ஒரு பள்ளியில் எங்களுக்கு டெஸ்ட் வைத்தார்கள். ஜார்ஜ் 5th இஸ் அவர் கிங் என்று எழுத சொன்னார்கள். நான் அதை பிழையில்லாமல் மிக அழகாக எழுதவே என்னை 5ஆம் வகுப்பில் சேர்த்து கொண்டார்கள். என் அழகான கையெழுத்து காரணமாக போர்டில் பொன்மொழிகள், அறிவிப்புகள் போன்றவற்றை என்னைத்தான் எழுதச் சொல்வார்கள். என்னை வகுப்பு தலைவராகவும் போட்டார்கள். பின்னர் லிங்கிச்செட்டி தெருவில் ஒரு பள்ளி, முத்தியால்பேட்டை உயர்நிலைப் பள்ளி என்று படித்தேன். உங்களுக்குள் இருந்த ஓவியர் முதலில் எப்போது வெளிப்பட்டார்?
சிறுவயது முதலே புத்தகங்களில் இருக்கும் படங்களை பார்த்து அதே மாதிரி வரைவேன். முத்தியால்பேட்டை பள்ளியில் படிக்கும் போது அங்கு பாடத்திட்டத்தில் ஓவியமும் உண்டு. அங்கு ஓவிய ஆசிரியராக இருந்தவர் எனது திறமையை கண்டுகொண்டார். என்னை ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு வர சொல்வார். பூனையை வரைய சொன்னால் எலி மாதிரி வரைந்திருக்கிறான் பார், நீ கொஞ்சம் என் கூட இருந்து இதையெல்லாம் சரிசெய் என்று பிற மாணவர்கள் வரைந்த ஓவியத்தாள்களை என்னிடம் கொடுத்து திருத்தச் சொல்வார். அவர்தான் நான் ஒரு ஓவியனாவேன் என்று முன்கூட்டியே கண்டுகொண்டவர். எனக்கு கலர் பென்சில்கள், ரப்பர், புக்ஸ் எல்லாம் கொடுப்பார். நீ தயவு செய்து பிஏ எம்ஏ என்று படிக்கப் போய்விடாதே, ஆர்ட் ஸ்கூலில் சேர்ந்து படி, நல்லா வருவே என்று அறிவுரை சொன்னார். அவர் சொல்படி உயர்நிலைப் பள்ளி கல்வி முடித்து ஆர்ட் ஸ்கூலில் சேரப்போனேன்.
உடனடியாக அட்மிஷன் கிடைத்திருக்குமே?
அதுதான் இல்லை. காலேஜில் படிக்க தகுதி இருப்பதாக சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு ஏன் படிக்க வருகிறாய் என்று கேட்டார்கள். 3 சோதனைகள் வைத்தார்கள். முதலில் அசையா பொருட்களை, ஸ்டில் லைஃப் வரைவது. அடுத்தது மாடல்களை பார்த்து விதவிதமான கோணங்களில் வரைவது. 3வது களத்தில் சென்று வண்ணத்தில் தீட்டுவது. என் அண்ணாவுக்கு நான் இதிலெல்லாம் தேறுவேனா என்று சந்தேகம். அந்த காலத்தில் மும்பையில் டைரக்டர் சாந்தாராம் ஒரு பயிற்சி நிறுவனம் நடத்தி வந்தார். ஒளிப்பதிவு, கேமரா, கலை என்று அங்கே 3 வருட பயிற்சி கொடுத்து அவரே வேலைக்கு எடுத்துக்கொள்வார். அங்கே சென்று படித்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று என் அண்ணா சொன்னார். நான், சரி, ஆனால் இந்த டெஸ்டில் நான் கலந்து கொள்கிறேன், என் தரம் என்ன என்று அப்போதுதான் தெரியும், பிறகு அங்கு சேருவது பற்றி யோசிக்கலாம் என்றேன். அண்ணாவும் ஒப்புக்கொண்டார்.
சோதனையின் முடிவு என்ன?
முதல் டெஸ்டில் ஒன்றும் பிரச்சனை இருக்கவில்லை. 2வது ஆட்களை வரைவது 1 வாரம் நடந்தது. உடற்கூறியில் சரியாக தெரிகிறதா என்று பார்ப்பதற்காக இது, அதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நாள் பக்கத்தில் ஒரு பையன் முகத்தை மட்டும் வரைந்திருந்தான். நானும் அதை பார்த்துவிட்டு இப்படித்தான் செய்ய வேண்டுமோ என நினைத்து விட்டேன். என் பேப்பரை பார்த்த தேர்வு கண்காணிப்பாளர், ஏன் இப்படி வரைந்திருக்கிறாய் என்று கேட்டார். காரணம் சொன்னேன். அவன் எப்படியோ செய்துவிட்டு போகட்டும், உனக்கு ஓவியம் நன்றாக வருகிறது. 5 அடி உருவத்தை 1/2 அடி பேப்பரில் எப்படி நீ வரைகிறாய்? தலைக்கும் காலுக்கும் உள்ள விகிதம் சரியாக வருகிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த டெஸ்ட். அதை புரிந்து கொண்டு வரை என்றார். அதன்படியே செய்தேன். அடுத்த டெஸ்ட் பெயிண்டிங், அதை வண்ணங்களில் தீட்ட வேண்டும். ஆனால் படம் ஒரிஜினலாக இருக்க வேண்டும். என்னிடம் இருந்த காசுக்கு ஓரணா பிரஷும் சில கலர்களும் வாங்கி கொண்டு போனேன். எனக்கு அதுவரை கலரில் தீட்டி பழக்கம் கிடையாது. கிண்டி ஸ்டேஷன், அதன் பக்கத்தில் ஒரு கட்டட வேலை. அங்கே மக்கள் சாமான்களை தூக்கி கொண்டு உள்ளே வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். அதை வரைந்தேன். என்ன பிரச்சனை என்றால், பிரஷை வண்ணத்தில் தோய்த்தால் பட்டையாக தொடர்ந்து வராமல் விட்டுவிட்டே வந்தது. ஓரணா பிரஷ் அப்படித்தான் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எப்படியோ வரைந்து முடித்தேன். அந்த படம் அப்போது கலைக்கல்லூரி பிரின்சிபாலாக இருந்த ராய் சௌத்ரியின் மேசைக்கு போனது. அவர் என்னை அழைத்தார். போனதும் உட்கார சொன்னார். என்னை கூர்ந்து பார்த்து, Where did you learn this pen and knife treatment? என்றார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். அவர் என்னை நேரடியாக இரண்டாம் வருடம் ஓவிய வகுப்பில் சேர அனுமதி அளித்து விட்டார். உண்மையில் அது ஒரு பாணி. தைல வண்ணத்தை தீற்றி சுரண்டி எடுத்தால் அந்த விளைவு வரும். எனக்கு பிரஷ் சரியில்லாததால் அப்படி ஆகிவிட்டது. அதனாலேயே எனக்கு இரண்டாவது வருடம் சேர்வதற்கு அட்மிஷன் கிடைத்தது. எல்லாம் கடவுள் செயல்தான். அதன்பின் கலைக்கல்லூரியில் ஆர்வத்துடன் நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டேன். ஐந்தாவது வருடத்தில் படித்து முடித்த பின் எங்கு சேர்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பயிற்சிக்காக ஒருமுறை கிருஷ்ணர் கோபிகைகள் சூழ இருக்கும் ஓவியம் ஒன்றை வரைந்திருந்தேன். என்னுடைய ஓவியத்தை கலைமகளில் வெளியிட தேர்ந்தெடுத்தார்கள். என்னுடைய ஓவியம் அதன் பாணி மிகவும் பிடித்து போனதால் அமுத சுரபியில் பணியாற்றிய ஓவியர் சுபா மூலம் என்னை கலைமகளில் வந்து சேருமாறு தகவல் சொல்லி அனுப்பினார்கள். நானும் போனேன். உடனே வேலை கொடுத்து விட்டார்கள். சம்பளம் 85 ரூபாய். கீவாஜா, கூப்பாரா, அகிலன் என்று பலரது கதை கட்டுரைகளுக்கு வரைந்தேன். அகிலனின் பெண்ணின் பெருமை தொடருக்கு அந்த காலத்திலேயே வண்ணப்பூச்சு ஓவியம் போட்டது மறக்க முடியாதது. அம்புலி மாமாவில் சேர்ந்தது எப்போது? அம்புலி மாமாவில் சேருவேன் என்று கற்பனை செய்து கூட பார்த்ததில்லை. அம்புலி மாமாவுக்கு ஓவியர் தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களது விளம்பர ஏஜென்சியைச் சேர்ந்த ஒருவர் கோபுலுவிடம் கேட்டிருக்கிறார். கோபுலு என்னை பற்றி சொல்லி, நான் விகடனில் சேர்ந்த போதே அவரும் கலைமகளில் சேர்ந்து விட்டார். அவரும் சீனியர் ஆர்டிஸ்ட் தான். அவரை முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் நான் சொன்னேன் என்று சொல்ல வேண்டாம். அது எல்லோருக்கும் சங்கடம் என்று சொல்லிவிட்டிருக்கிறார். எனக்கு அழைப்பு வந்தது. நான் அம்புலி மாமா ஆபீஸுக்கு போனேன். நிர்வாகி ரெட்டியார், சக்கரபாணி எல்லோரும் இருந்தார்கள். அவர்களிடம், நான் கலைமகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். பீஸ் ஒர்க்காக வேண்டுமானால் உங்களுக்கு செய்து தருகிறேன். ஏற்கனவே குமுதம் கல்கண்டு பேசும் படம் சில பதிப்பகங்களுக்கு அப்படி செய்து கொடுத்திருக்கிறேன். அதிலொன்றும் பிரச்சனை வராது என்று சொன்னேன். இல்லை, எங்களுக்கு ஸ்டாஃபாகத்தான் வேண்டும் என்றார்கள். எனக்கு அப்போது கலைமகளில் 150 ரூபாய் சம்பளம். நான் விஷயத்தை கலைமகள் தலைமை ஓவியரிடம் சொன்னேன். அவர், அது பெரிய கம்பெனி, நீ 350 ரூபாய் சம்பளம் கேள், கிடைத்தால் ஒப்புக்கொண்டு ஆர்டர் வாங்கி கொண்டு வந்துவிடு என்றார். அவருக்கு என்னை அனுப்ப மனமில்லைதான். அதே சமயம் நல்ல வாய்ப்பு வரும்போது அதை தட்டி கழிக்கவும் மனம் ஒப்பவில்லை. ரெட்டியார், நான் ஏற்கனவே ஆர்டிஸ்ட் சித்ராவுக்கு 350 ரூபாய் கொடுக்கிறேன். இருவருக்கும் ஒரே அனுபவம்தான். ஆனால் இந்த கம்பெனியில் அவர் சீனியர். அதனால் உங்களுக்கு 300 ரூபாய் தருகிறேன். சில மாதம் கழித்து நீங்கள் கேட்டதை தர ஏற்பாடு செய்கிறேன். அப்படி 350 தான் வேண்டுமென்றால் அந்த 50 ரூபாயை தனியாக நான் தந்துவிடுகிறேன் என்றார். நான் ஒப்புக்கொண்டேன். கலைமகள் காரியாலயத்தில் முதலாளியை பார்த்து விஷயத்தை சொன்னபோது அவருக்கு ரொம்ப மன வருத்தம். அதே சமயம் நல்ல வாய்ப்பை தடுக்க முடியாது. வாழ்த்தி அனுப்பினார். கலைமகள் குழுவுக்கு சொந்தமான சமஸ்கிருத கல்லூரி கட்டடத்தில் ஒரு தேநீர் விருந்து கொடுத்தனர். அதற்கு கீவாஜா, காஸ்ரீஸ்ரீ, சீஃப் ஆர்டிஸ்ட் சாமி எல்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசி விடை கொடுத்தனர். ஆர்டிஸ்ட் சங்கர் என்று பரவலாக மக்களுக்கு தெரிய வந்தது நான் அம்புலி மாமாவில் வரைய தொடங்கிய பிறகுதான். விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளுக்கு வரைந்தது பற்றி? நான் அம்புலி மாமாவில் சேருவதற்கு முன்னாலேயே அது வந்து கொண்டிருந்தது. சித்ரா அதற்கு வரைந்து கொண்டிருந்தார். எனக்கு அதை வரைய வாய்ப்பு வந்தபோது எனக்கு நல்ல பெயரை, அடையாளத்தை ஏற்படுத்தி தந்தது. மும்பை சென்ற போது, ஓ, விக்ரமாதித்தனுக்கு வரைந்த ஆர்டிஸ்டா என்று எனக்கு மிகுந்த மரியாதை கொடுத்தார்கள். விக்ரமாதித்தன் பரம்பரையில் மொத்தம் 6 விக்ரமாதித்தன்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் தான் இந்த கதையில் வரும் விக்ரமாதித்தன். ஆரம்பத்தில் ஜெயமல்லன் என்ற பெயரில் வந்து கொண்டிருந்தது தற்போது நவீன வேதாள கதை என்ற பெயரில் வெளிவருகிறது. ராமகிருஷ்ண விஜயம் இதற்கும் நிறைய வரைகிறீர்கள் அல்லவா?
ஆமாம், 1981 ராமகிருஷ்ண விஜயத்தின் எடிட்டராக கமலாத்மானந்தர் இருந்தார். அம்புலிமாமா நிறுவனர் ரெட்டியாரின் இரண்டாவது சம்பந்தி ரமணா ரெட்டி ஆந்திராவில் பெரிய ஆள். கோவில் கட்டி கொடுப்பது, ஆலோசனை தருவது என்று ராமகிருஷ்ண மடத்துடன் நல்ல தொடர்பில் இருந்தார். அவரிடம் கமலாத்மானந்தர், ராமகிருஷ்ண விஜயத்துக்கு உங்கள் சந்தமாமா ஆர்டிஸ்ட் யாரையாவது வரைந்து தர ஏற்பாடு செய்யுங்களேன் என்று கேட்டிருக்கிறார். ரமணா ரெட்டி என்னிடம் கமலாத்மானந்தரை பார்க்க சொன்னார். நான் போன போது அவர் ஆபீஸின் வெளியே உட்கார்ந்திருந்தார். நான் விவரம் சொன்னேன். சித்ரா வரவில்லையா என்று கேட்டார். சித்ரா தவறி போய் ஒரு வருடம் ஆகிறது என்று சொன்னேன். சரி, உள்ளே வாருங்கள் என்று அழைத்து போய் கர்ணனின் கொடை என்ற கதையை கொடுத்து இதற்கு வரைந்து கொடுங்கள் என்றார். நான், சார் கொஞ்சம் டைம் ஆகுமே என்று சொன்னேன். பரவாயில்லை, ஒரு மாதம் கழித்து கொடுங்கள் என்று சொன்னார். அப்போது நிர்வாகியாக இருந்த விஸ்வநாத ரெட்டியாரிடம் சொல்லி அனுமதி வாங்கி கொண்டுதான் வரைய ஆரம்பித்தேன். அது இன்றும் தொடர்கிறது. இதெல்லாம் தெய்வ செயல். தெய்வம் மனுஷ ரூபேன என்று சொல்வார்கள். கடவுள் மனித ரூபத்தில் வந்து எனக்கு வழிகாட்டினார்.
உங்களுக்கு பிடித்த ஓவியர்கள்?
எனக்கு எல்லோரையுமே பிடிக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாணி திறமை இருந்தாலும் அடிப்படை கலைத்திறந்தானே. கோபுலுவின் ஓவியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மணியம் எனக்கு முன்னால் கலைக்கல்லூரியில் படித்தவர். கல்கி கூப்பிட்டதும் வந்துவிட்டார். அதனால் தான் அவரால் இந்தியா முழுக்க சுற்ற முடிந்தது. சிலோனெல்லாம் போக முடிந்தது. நல்ல ஓவியங்களை தர முடிந்தது. மிக நல்ல கலைஞர். அதுபோல சில்பி. அவர் தெய்வீக உருவங்களை ரொம்ப நன்றாக வரைவார். குறிப்பாக சிற்பங்களை நுணுக்கம் மாறாமல் துல்லியமாக வரைந்ததால் ஓவியர் மாலிதான் அவருக்கு சீனிவாசன் என்ற பெயரை மாற்றி சில்பி என்ற பெயர் சூட்டினார். இப்படி எல்லோருமே ஜாம்பவான்கள். சித்திரமும் கைப்பழக்கம் என்றால் பழக பழகத்தான் நல்ல சித்திரம் போட முடியும் என்பது பொருள். நேரும் காலம் பார்க்காமல் உழைத்துத்தான் இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆற்றல் வாய்ந்த கலைஞர்களாக இருந்தார்கள். ஓவியத்தை நீங்கள் எப்படி வரையறை செய்கிறீர்கள்? என்னிடம் ஒருவர் கேட்டார். இத்தனை நாளாக ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு போர் அடிக்கவில்லையா என்று. எப்படி போர் அடிக்கும்? நம் வேலையை கடனே என்று செய்தால் போர் அடிக்கும். அதையே நேசித்து செய்தால் எப்படி போர் அடிக்கும்? ஓவியன் பணத்துக்காக மட்டுமா வேலை செய்கிறான்? நிறைய ரூபாய் கொடுத்தால் ஒரு மாதிரி, கொஞ்சம் ரூபாய் கொடுத்தால் ஒரு மாதிரி என்று வரைய முடியுமா என்ன? நான் அது மாதிரி இதுவரை செய்ததில்லை, செய்யவும் முடியாது. சம்பளம் கொடுப்பவர்களின் திருப்தியோடு நமக்கும் திருப்தியாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இது கலை. இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம். பகவத் சங்கல்பம் இருக்க வேண்டும், கற்பனை வேண்டும், அதை ஓவியமாக்கும் திறமை வேண்டும். மிக கடுமையாக உழைக்க வேண்டும். ஓவியம் என்பது ரொம்ப கவனம் தேவைப்படுவது. நுணுக்கமாக செய்ய வேண்டியது. சமயத்தில் வரைந்து கொண்டிருக்கும் போது அப்படியே ஸ்தம்பித்து நின்றுவிடும். சரியாக இல்லாதது போல இருக்கும். ஆனால் திடீரென எப்படியோ மூட் வந்து அந்த ஓவியம் அழகாக வந்துவிடும். இதைத்தான் நான் தெய்வ சங்கல்பம் என்கிறேன். ராமகிருஷ்ணருடைய பரிபூர்ண அருள்தான் என்னை வழி நடத்துகிறது. ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் எல்லாம் தான் என் குருநாதர்கள்.
உங்கள் பயண அனுபவங்கள் குறித்து சொல்லுங்கள்.
நான் பணியாற்றிய அம்புலி மாமாவின் ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு படம் வந்தே ஆக வேண்டும். எல்லா நாளும் தொடர்ந்து வேலை இருக்கும். அதனால் நான் அதிகம் விடுமுறை எடுத்ததில்லை. ஆனால் காசிக்கு ஒரு முறை நண்பர்களுடன் சென்று வந்தது மறக்க முடியாதது. ராமகிருஷ்ண மடத்தின் மூலம் கமலாத்மானந்தர் அதற்கு ஏற்பாடு பண்ணினார். நான், மணியம் செல்வன், அவர் சகோதரர் ரவி என்று எல்லோரும் சென்றோம். கங்கைக்கு சென்று குளித்து பூஜைகள் செய்து செய்ய வேண்டிய சடங்குகளை எல்லாம் செய்தேன். திருப்தியாக இருந்தது. திடீர் பயணமாக புறப்பட்டதால் தேவையான பணம் எடுத்து போகவில்லை. மணியம் செல்வனிடம் பின்னர் கடன் வாங்கித்தான் காசிப்பட்டு பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கி வந்தேன். பயணச் செலவை ராமகிருஷ்ண மடமே ஏற்றுக்கொள்ளும் என்றார் கமலாத்மானந்தர். ஆனால் எனக்கு மனம் ஒப்பவில்லை. அந்த தொகையை மாதா மாதம் என் சன்மானத்தில் கழித்து விடுங்கள் என்று சொன்னேன். அவர் ஒப்புக்கொண்டார். அது ஒரு மறக்க முடியாத பயணம்.
நீங்கள் வேலை பார்த்தது மிகப்பெரிய நிறுவனம். அவர்கள் பல வெற்றி படங்களை தந்தவர்கள். அவர்களது திரைப்படங்களுக்கு ஏதும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்களா?
இல்லை, எனக்கு அந்த ஆர்வமே இருக்கவில்லை. ஒருமுறை தமிழ்வாணன், நீங்கள் வேலை பார்ப்பது பெரிய நிறுவனம்,
நீங்கள் முயற்சி செய்தால் அவர்களது திரைப்படங்களுக்கு கலை இயக்கம் செய்யலாமே, உங்கள் எதிர்காலம் இன்னமும் நன்றாக இருக்குமே என்று சொன்னார். ஆனால் ஏனோ எனக்கு அதில் ஆர்வம் வரவில்லை. பின்னர் ஓவியர் சேகரை சந்தித்தேன். அவர் ஆனந்த வீடனுக்கு அந்த காலத்தில் வரைந்திருக்கிறார். நிறைய சினிமாவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் செய்தவர். அவரிடம் தமிழ்வாணன் சொன்னதை சொன்னேன். உடனே அவர், சங்கரன், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சினிமாவுக்கு போய் நீங்கள் என்னதான் செய்தாலும் உங்கள் பெயர் கூட படத்தில் வராது. செட் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர் என்று இருப்பார்கள். அவர்கள் பெயர்தான் வரும். உங்கள் உழைப்பு இப்போது வெளியே தெரிவது போல் தெரியவே தெரியாது. உங்களது புராண படங்களை மாடல்களாக வைத்து நிறைய ஆர்ட் ஒர்க் பல படங்களில் செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த துறை சரிவராது என்று சொன்னார். எனக்கும் சினிமா ஆசை இல்லாததால் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் வாரிசுகளுக்கு ஓவியத்தில் ஆர்வம் உண்டா? எனக்கு 5 மகன்கள், ஒரு பெண். ஒரு மகன் தவறிவிட்டார். ஒரு மகன் கனடாவில் இருக்கிறார். மீதி 3 பேரும் மகளும் இங்கேதான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே வரைவார்கள். மகள் ரொம்ப நன்றாகவே வரைவார். ஆனால் வேலை, குடும்பம் என்று சூழல்கள் மாறிப்போனதால் யாரும் இதை தொடரவில்லை. நானும் யாரையும் தயார் பண்ணவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் தெய்வ சங்கல்பத்தால் தானாக வருவது, இன்னொருவர் ஊட்டி விட்டு வருவதல்ல. ஓவியத்தின் இன்றைய நிலை எப்படி உள்ளது? இன்றைக்கு கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வந்துவிட்டது. அதற்கு மதிப்பும் அதிகமாக இருக்கிறது. சன்மானமும் அதிகமாக தருகிறார்கள். ஆனால் கம்ப்யூட்டர் என்பது கிரியேட்டர் கிடையாது. அதை இப்படி இப்படி செய் என்று சொன்னால் செய்கிறது, அவ்வளவுதான். ஆனால் பெருமையெல்லாம் அதை அப்படி செய்ய சொன்னவனுக்கு போய் சேர்கிறது. என்னதான் புதுமைகளை செய்கிறது என்று சொன்னாலும் மனதால் கற்பனை செய்து மூளையால் பார்த்து அதை கையால் வரைவதுதான் உண்மையான படைப்பாற்றல் என்று நான் நினைக்கிறேன். ஒருமுறை நான் முழுப்பக்க படம் ஒன்றை வரைந்திருந்தேன். அதை அரைப்பக்கமாக மாற்றித்தர சொன்னார்கள். நான், அது முடியாது, இது நீள் சதுரமாக இருக்கிறது. அரைப்பக்கம் என்றால் வேறு பரிமாணத்தில் இருக்க வேண்டும். அதற்கு வேறு ஒரு படம் தான் வரைய வேண்டும் என்றேன். அவர்கள், வேண்டாம், கம்ப்யூட்டரில் செய்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. நான் தான் திரும்ப வரைந்து தந்தேன். இன்றைக்கு வரையும் ஓவியர்கள் அவசர யுகத்திற்கு ஏற்றவாறு நன்றாக வரைகிறார்கள். ஓவியம் நுண்கலை பற்றி மட்டுமல்ல, திருக்குறள், இலக்கியம், ஆன்மீகம், வேதம், சாஸ்திரம், சைவ திருமுறைகள், புராண கதைகள் என்று பலவற்றிலிருந்தும் மேற்கோள்கள் காட்டி பேசுகிறார் சங்கர். கால் எறும்பு முறிவு சிகிச்சையினால் ஓய்வில் இருக்க வேண்டிய நிலை. ஆனாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார். நான் எதையுமே செய்யவில்லை சார். இந்த நான் என்பதுதான் நம் முதல் எதிரி. இந்த அகங்காரம் போக வேண்டும். அதைத்தான் பகவான் ரமண மகரிஷி போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எல்லாம் அவன் செயல், அவனருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பது இதைத்தான் என்று அடக்கத்துடன் சொன்னவரை வியந்து வணங்கி கைகூப்பி விடை பெற்றோம். சென்னை அன்றும் இன்றும். சென்னையில் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே மாணவர்களுக்கு மதிய உணவு உண்டு. வெளியே சமைத்து சுழச்சுட ஒரு வேனில் வரும். மாணவர்கள் வரிசையாக நின்று அந்த உணவை தட்டில் வாங்கி சாப்பிடுவார்கள். சாதம் சாம்பார் மட்டும் போடுவார்கள். மோர், காய், கூட்டு எதுவும் கிடையாது. சாம்பாரில் உருளையும் கத்திரியும் வாழையும் பெரிய துண்டுகளாக மிதக்கும். தெருமுக்கில் வேன் வரும்போதே ஸ்கூலுக்குள் சாப்பாட்டு வாசனை வந்து சேர்ந்து விடும். எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம். சாப்பாட்டு நேரத்தில் மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த பெரிய பெரிய பையன்களும் தட்டுடன் வந்து நிற்பார்கள். ஆனால் ஆசிரியர்கள் அவர்களை தடுக்க மாட்டார்கள். சாப்பாடுதானே, சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். நான் அப்போது வகுப்பு மானிட்டராக இருந்தேன். அதனால் என்னிடம் அவர்கள் கொஞ்சம் வம்பு செய்வார்கள். என்னை பற்றி வாத்தியாரிடம் புகார் செய்து விடுவாயா, வெளியே வா பார்க்கலாம் என்பார்கள். ஒருவன் சண்டைக்கு வருவான். இரண்டு பேர் அவனை போக விடாமல் தடுத்து பிடித்து கொண்டிருப்பார்கள். அவன் சும்மா அப்படி கத்தி உதார் விடுவான். உண்மையில் அவன் வந்தால் பிற மாணவர்களிடம் உதை வாங்கி கொண்டுதான் போவான். இப்போதுதான் என்பதில்லை, அந்த காலத்திலேயே சென்னை அப்படித்தான் இருந்தது. மேலும் அந்த காலத்து சென்னை என்பது பாம்பே கல்கத்தா மாதிரி கிடையாது. பல ஜாதி, பல இனம், பல மொழி, பல சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக வாழ்ந்தவோ சென்னை. எல்லா மொழி பேசுபவர்களும் ஒற்றுமையாக இங்கு வசித்தார்கள். மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சம்தான். இன்றைக்கும் சென்னையில் அந்த நிலைமை மாறவில்லை. ஓவிய பைத்தியம். ஒரு பாடகன் மேடையில் பாடுகிறான். எல்லோரும் பாராட்டுகிறார்கள், ஆஹா ஓஹோ என்கிறார்கள். ஆனால் அதற்கு அவன் எவ்வளவு சாதகம் செய்திருக்க வேண்டும்? ஓவியமும் அப்படித்தான். பலவிதமாகவும் வரைய தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த ஃபீல்டில் நிலைத்து நிற்க முடியும். சமயத்தில் வீட்டில் டிஃபனோ காப்பியோ அருகில் வைத்து விட்டு போனால் அது பாட்டுக்கு ஆறிக்கொண்டிருக்கும். நான் பாட்டுக்கு வரைந்து கொண்டிருப்பேன். அதை முடித்து விட்டுத்தான் இதற்கு வர முடியும். ஏனென்றால் அந்த மூடு டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பது மிக முக்கியம். நான் தற்போது வரைவதெல்லாம் புராண இதிகாச படங்கள் என்பதால் அதிக சிரத்தை தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் கடவுளை பிரார்த்தித்து விட்டுத்தான் வேலையை தொடங்குவேன். இதை சொன்னால் பைத்தியம் என்பார்கள். இருந்துவிட்டு போகிறேன். பைத்தியம் என்றால் என்ன? தன்னிலை இழப்பது. ஒரு ஓவியனும் வரையும் போது தன்னிலை மறந்துதான் இருக்கிறான், இருப்பான். எதற்கோ பைத்தியமாக இருப்பதை விட ஓவிய பைத்தியமாக இருப்பதில் தப்பில்லை இல்லையா? சிவன் ஊட்டிய கொழுக்கட்டை. என் பேத்தி கோயம்புத்தூரில் இருக்கிறாள். அவள் ஒருமுறை எனக்கு ஃபோன் செய்தாள். தாத்தா, நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவன் கைலாய மலை முன்னால் உட்கார்ந்திருக்கிறார். அவர் அருகே விநாயகர், எதிரே நந்தி. சிவலிங்கம் வடிவில் உள்ள மேடை மீது உட்கார்ந்து சிவன் தன் முன்னால் உள்ள குழக்கட்டைகளை விநாயகருக்கு ஊட்டி விடுவது மாதிரி கனவு கண்டேன். இது நீ படமாக வரைந்துதா தாத்தா என்றாள். அப்படியே நான் அதை வரைந்து அவள் திருமணத்திற்கு பரிசாக அளித்தேன். அதுதான் இந்த படம். அம்புலி மாமா. சிறுவர்களுக்கிடையே நல்லுணர்வை ஊட்டவும் நமது தேசத்தின் பாரம்பரியம், பெருமை, நமது புராணங்களின் சிறப்பு, தர்மம், ஒழுக்கம் இவை பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சக்கரபாணி பி நாகிரெட்டி ஆகியோரால் ஜூலை 1947 ஆரம்பிக்கப்பட்டது சந்தமாமா, தமிழில் அம்புலி மாமா. ஆரம்பத்தில் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலத்தில் மட்டுமே வெளிவந்த இந்த இதழ் பின்னர் ஹிந்தி, சம்ஸ்கிருதம், கன்னடம், மலையாளம், குஜராத்தி, அசாமீஸ் என்று 14 மொழிகளில் வெளிவந்து பல லட்சம் பிரதிகள் விற்றது. சிறுவர் இதழ்களின் தலைமை பீடமானது. 1998 வரை கண் பார்வை அற்றவர்களுக்கான அம்புலி மாமா பதிப்பு வெளிவந்தது. தற்போது அம்புலி மாமா மும்பையைச் சேர்ந்த ஜியோடெசிக் லிமிடெட் பொறுப்பில் வெளியாகிறது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் அம்புலி மாமாவை இணையத்தில் வாசிக்க, கதைகளை கேட்க சந்தமாமா.com. 1947 அம்புலி மாமா இதழ் தொடங்கி 2006 இதழ்கள் வரை கீழ்கண்ட இணையதளத்தில் படித்து வாசகர்கள் தங்கள் இளமை நாட்களுக்கு திரும்பலாம். chandamama.com/archive/tam/story-archive.htm. சந்திப்பு படங்கள் அரவிந்தன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.